ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான தேவைகளும் கனவுகளும் விருப்பங்களும் தங்களுடைய மனங்களில் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு விருப்பமும் மறைவானதாக அவர்களுடைய நெஞ்சங்களில் பாதுகாக்கப்பட்டவையாக இருக்கின்றன. அவர்கள் விரும்புகின்றார்கள், அதனை ஆசைப்படுகின்றார்கள், அதனை அவசரப்படவும் செய்கின்றார்கள். விருப்பங்கள் எப்பொழுது அவசரமாகின்றன, பொறுமைக்கு பதிலாக என்று நாம் கவனிக்க வேண்டும். என்னுடைய பார்வைக்குட்பட்டதாகவும் என்னுடைய புறப்புறன்கள் எளிதில் அடையக்கூடியதாகவும் நான் ஏற்கனவே என்னுடைய 5 புலன்களை கொண்டு அனுபவித்து இருந்தும் இருப்பேனேயானால் அவசரப்படுகின்றேன் எனக்கு வேண்டுமென்று. நம்முடைய 5 புலன்களுக்கும் மிருகத்தனமான 5 புலன்கள், 5 அறிவு, 5 புலன்கள், இதில் எப்பொழுது நாம் ருசி கண்டிருக்கின்றோமோ அதனை நாம் அவசரப்படுவோம். மறைவான ஒரு விஷயத்தை நாம் வெளிப்படையான என்னுடைய இதுவரையில் அனுபவித்த அனுபவங்களுக்குள் கொண்டு வந்து பின்னர் அதனை விரும்புகின்றேன். அந்த விருப்பம் விருப்பம் அல்ல, ஆசை. என் கைகளுக்கு உட்பட்டது, என்னுடைய புறப்புலன்களுக்கு உட்பட்டது, இவை அனைத்துமே நான் ஏற்கனவே அனுபவித்தது. இறந்த கால அனுபவங்களும் அனுபவித்த பொருட்களையும் நான் இப்பொழுது ஆசையாக கொண்டிருக்கின்றேன், என்னுடைய மனதில் மறைவாக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இது பெரும் கேடாக இருக்கின்றது. என் மனதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை உருவாகிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்கின்றன. என்னுடைய காரியங்கள் நான் ஆரம்பிக்கின்றேன். என் மனதில் ஒரு தேவை வந்த பின்னர் தான், மனதில் எப்படி தேவை வரவில்லையோ இனி எனக்கு எந்த விதமான அசைவோ செயல்பாடுகளோ கிடையாது. நமக்கு இனி வரக்கூடிய நாளை நம்பிக்கையோடு எதிர்நோக்கக்கூடிய நீங்கள் இதுவரையில் அனுபவிக்காத ஒன்றை இறைவன் அமைத்திருக்கின்றான். உள்ளத்தில் இருந்து மனதிற்கு விருப்பங்களாக, விருப்பங்களை நான் அனுபவித்தது இல்லை, இனிதான் அது எனக்காக உருவாக இருக்கின்றது. நோய்களே தீண்டாத வாழ்க்கை வேண்டும் என்று நான் என்னுடைய விருப்பமாக அமைக்கப்பட்டிருக்கின்றேன். இதனை நான் அனுபவித்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, இதனை நம்பக்கூடியவர்களும் இல்லை. காரணம், ஒவ்வொரு மனிதனும் பிறந்த நாள் முதலாக, உலகம் தோன்றிய நாள் முதலாக இன்று வரையிலும் கஷ்டங்களை அனுபவிக்காத ஒரு மனிதன் கிடையாது. எனவே அதனை நான் நம்ப மாட்டேன். கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் என்ற அந்த ஆறுதலான எனக்கே நான் விதித்துக் கொண்ட கேடுகளை அதை தத்துவமாக்கி பின்னர் அதனை நம்பிக்கை கொண்டு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தான் இருக்குது, அதனால எனக்கும் உண்டு. இந்த வகையில் என்னுடைய இறைவன் எனக்காக அறிவித்த ஒரு அறிவிப்பை நான் நிராகரிக்கின்றேன். காரணம், இந்த 5 புலன்களுக்கும் இதுவரையில் கண்டறியாத ஒன்று என்னுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நம்புவதற்கு இல்லை, இந்த நம்பிக்கைக்கு உரியவிதத்தில் எவரும் வாழ்ந்ததும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி நம்ப முடியும், நம்ப முடியாது. இது ஒரு புறம் இருக்க, இந்த மாதிரி வாழ்க்கை வேணுமா வேண்டாமான்னு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்பவும் சொல்லுவாங்க வேணும் தான், இருந்தாலும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த இருந்தாலுங்கிற வார்த்தையை நீக்குங்க. வேணுமா வேண்டாமா? வேண்டும். இதை வேண்டுதலை கொண்டு மட்டுமே தான் பெற முடியுமே தவிர உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுக்கு நீங்கள் இதனை ஆற்றிக்கொள்ள முடியாது. இது இறைவழி. எது இறைவனுக்கு லேசானதோ எது இறைவனுக்கு எளிதானதோ அதனை உங்களுடைய மனதில் அறிவிக்கின்றான். உள்ளத்திலிருந்து அந்த இறை உணர்வு இல்லாத எந்த மனிதனும் கிடையாது. ஒரு காட்டு மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் போக்குக்கு அவனுடைய மனதுக்கு எது தோன்றுகிறதோ அந்த அளவுக்கு இறைவனை வணங்குகின்றான். அந்த இறை உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் படைக்கப்பட்டிருக்கின்றது, கற்பிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய மனதில். குழந்தை பருவத்தில் நாம் வருவதற்கு முன்பாக குழந்தை பிறந்த நாளில் அது கண்களை மூடியிருக்கிறது. கண்களை மூடிய நிலையில் இறைவனுடைய பேச்சை கேட்கிறது, அந்த இருளில் கேட்கின்றது கண்களை மூடி. அதற்கு இன்னும் பார்வை வெளிப்புறமாக திருப்பப்படவில்லை. அவ்வளவு இறைவனுடைய அந்த அத்தாட்சிகளை உள்ளத்திலிருந்து மனதிற்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் அது கேட்டுக்கொண்டிருக்கிறது. அகிலங்களின் இறைவனை பற்றியும் படைப்பை பற்றியும் படைப்பின் ரகசியங்களை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் அதனுடைய உண்மையை பற்றியும் தெளிவான அத்தாட்சிகளாக ஒவ்வொரு விஷயமும் அறிவிக்கப்படுகின்றது அந்த குழந்தையின் மனதிற்கு. அவ்வளவு சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அவ்வப்பொழுது லேசான சிரிப்பு வருகிறது. இவ்வளவு பெரிய பாக்கியமா என்று இன்னும் கண் திறக்கவில்லை, கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றது. சுவாசங்களில் இறைவனுடைய பேச்சுகள், இறைவனுடைய வாக்குகள், அகிலங்களின் சத்தியத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த உணர்வு அறிவிக்கப்பட்டதுதான் எப்பொழுது அவர்கள் கூறப்படும் பொழுது அதனை நாம் நினைவு கூறுகின்றோம். இது ஆம் சத்தியமானதுதான் என்று நாம் உணரும் பொழுது சிறு குழந்தையாக கண் திறப்பதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட அந்த உணர்வைத்தான் இப்பொழுது நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். உண்மைதான் என்று நினைவூட்டப்படும் பொழுது அறியக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண் திறப்பதற்கு முன்பாக பிறந்த நாளிலிருந்து ஒரு நாள், இரண்டு நாள், மூன்றாம் நாள் கண் திறக்கிறது. அந்த கண் திறப்பதற்கு முன்பாக அவ்வளவு அழகாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் குழந்தைகளை பார்க்கின்றோம். பிறந்தவுடன் கண்ணை திறக்கின்றதா அல்லது எவ்வளவு நேரம் தாழ்த்தி கண்ணை திறக்கின்றது? ஐந்து புலன்களில் முதலாவதாக காதுகளில் விடக்கூடிய சத்தங்கள், இரண்டாவது கண், செவி புலனும் பார்வை புலனும். இந்த செவி புலன்களில் சத்தங்களை கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு இந்த வெளிப்புற சத்தங்களின் மீது அதனுடைய கவனம் இருக்கின்றதோ கண் திறந்து விடுகிறது, சீக்கிரமாக திறந்து விடுகின்றது. எந்த அளவுக்கு உள்ளத்தினுடைய செவியேற்றல் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு கண்கள் மூடி இருக்கும். ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள் பிறகு கண்ணை திறக்கும். எவ்வளோ காலம் தாழ்த்தி அந்த குழந்தையானது கண் திறக்கிறதோ அந்த அளவுக்கு ஞானமிக்க குழந்தையாக இருக்கிறது. வீணான பேச்சுக்களை கேட்காது. கண் திறந்து பார்த்ததும் அவ்வளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டு பொறுமையோடு அந்த கவனத்தின் காரணமாக சிறிது காலம் தாழ்த்தி கண்களை திறக்கும் பொழுது அந்த பொறுமையுள்ள குழந்தையை நாம் அது வளர்ந்து வருவதை பார்க்க முடியும். ஞானமிக்க குழந்தையாக அது, லேசாக அறியக்கூடிய குழந்தையாக, அறிவாற்றல் மிக்க குழந்தையாக அது வளர்ந்து வரும். சப்தங்களை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்ததும் வெளிப்படையான அந்த சப்தங்கள் கூடிய அளவுக்கு அதனை பாதுகாக்க வேண்டும். அதனுடைய உள்ளத்தின் பால் திரும்பிக்கூடிய கவனமானது மனம் வெளிப்புற பேச்சுக்களின் பக்கமும் அதனால் ஈர்க்கப்பட்டு கண் திறந்து பார்க்கக்கூடிய, அவசரப்பட்டு கண் திறந்து பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நான் அனுமதித்திடக்கூடாது. இதனை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது அது இயற்கையாக கண்ணை திறக்கின்றதோ முழுமையான ஞானங்கள் கற்பிக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது கண் திறந்து பார்க்கின்றது, உள்ளத்திலிருந்து வெளி உலகை பார்க்கிறது அந்த மனம். இதுவரையில் மனமானது உள்ளத்தின் பக்கம் சார்ந்திருந்தது, இப்பொழுது மனமானது வெளிப்படையான உலகத்தின் பக்கம் திரும்புகிறது. இங்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது உள்ளத்தோடு இணைத்து பார்க்கின்றது. நாம் அறிந்தது வேறு, நடந்து கொண்டிருப்பது வேறு என்பது, இதில் இருக்கக்கூடிய சுகம் அதில் இல்லை என்பதையும் பார்க்கிறது. எந்த குழந்தைக்கு இந்த ஞானங்கள் இருக்கிறதோ அந்த குழந்தையினுடைய தாய்க்கு பால் அதிகமாக சுரக்கும். எந்த அளவுக்கு வெளிப்படையான கவனத்தில் அந்த குழந்தை கவனம் திரும்பிவிடுகின்றதோ புறப்பார்வையின் அறிவின் பக்கம் அந்த அளவுக்கு பால் சுரத்திலும் குறைகின்றது, பால் சுரத்தினுடைய தன்மையும் குறைகிறது. எந்த அளவுக்கு நாம் பயப்பட வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை கொண்டு. இப்பொழுது அதே விஷயத்தை நாம் வெளியில் கொண்டு வருகின்றோம். உள்ளத்தில் இருந்து நான் அறிவிக்கப்படக்கூடிய என்னுடைய தேவையானது என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களே ஏற்படக்கூடாது. அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, ஐந்து புலன்களுக்கும் உரிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி நிகழக்கூடாது. மனதில் ஏற்படக்கூடிய கஷ்டமாகவும் எதனையும் நான் விளங்கக்கூடாது, அறியக்கூடாது, அது நான் வாழக்கூடாது. இது உங்களுடைய தேவையாக, ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய தேவையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேண்டுமா வேண்டாமா? கண்ணால் பார்க்கின்றேன், அது என்னுடைய உள்ளத்தில் சங்கமிக்கிறது, மனதில் சங்கமிக்கிறது. காதால் கேட்கின்றேன், அதுவும் மனதில் சங்கமிக்கிறது. தொடு உணர்வு நுகர்தல் என்னுடைய வாயின் மூலமாக நான் அறியக்கூடிய சில சுகங்கள் அவ்வளவுமே என்னுடைய மனதில் சங்கமிக்கின்றன. தனித்தனிய முறையும் எனக்கு எந்த விதமான கேள்வி நிகழக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அவ்வளவும் சேர்ந்து மனதில் ஏற்படக்கூடிய அந்த தீமைகளும் கஷ்டங்களும் எனக்கு நிகழக்கூடாது. உங்களுடைய மனம் உள்ளத்தின் பக்கம் திருப்பப்படும். குழந்தையாக பிறந்தபோது எந்த ஞானங்களை கொண்டு நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அதற்காக பால் சுரக்க ஆரம்பித்ததோ உங்களுக்காக வேண்டி, இறந்து கிடந்த மார்பகங்களிலிருந்து பால் சுரக்க ஆரம்பித்ததோ அதே போன்று உங்களுக்கு வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய மழை நீரும் குளிர்ச்சியும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு இயற்கையின் விருத்தியாக்கங்களும் உங்களுக்காக புதிதாக படைக்கப்படும். இதனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வேண்டும் வேண்டாம் என்ற இரண்டை கொண்டு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுடைய மனிதர்களால் ஒரு காலம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, மாறாக அதை பாழாக்கிட முடியும். இதெல்லாம் நடக்காது என்று கூறுவதன் காரணமாக இறைவன் நடக்குமா நடத்தி கொள்வீர்களா என்று கேட்கவில்லை, வேண்டுமா வேண்டாமா நான் உங்களுக்காக அது அருள வேண்டுமா இல்லையா என்று இவன் கேட்கின்றான். உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் இறைவன் அறிவிக்கும் பொழுது உங்களுக்காக அவற்றை வானங்களில் பரத்துவிடுகின்றான், பதிவாக்கம் செய்துவிடுகின்றான். என்னுடைய எண்ணமானது, என்னுடைய உள்ளத்திலிருந்து எனக்கு மனதுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு எண்ணம், நடைமுறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அது வெளிப்பட்ட பின்னர் படைக்கப்பட்ட பின்னர் பார்க்கக்கூடிய அந்த எண்ணமாக இல்லை. படைக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் என்னுடைய இறைவனிடமிருந்து ஒவ்வொரு மூச்சிலும் கிரகிக்கின்றேன். அவனுடைய பாக்கியங்களை கணக்கிட்டால் எண்ண முடியாது. அவ்வளவு மூச்சுக்களை எண்ண முடியுமா? மூச்சுக்களை எண்ண முடியாது. ஒவ்வொரு மூச்சுக்களுடைய பாக்கியங்களை எண்ண முடியும்? முடியாது. அவ்வளவையும் தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். எவற்றையெல்லாம் தவறவிட்டோமோ அதிலிருந்து ஒரு சிறு விஷயத்தை உங்களை அனுபவிக்கும்படி செய்தால் அப்பொழுது இறைவனே கடவுளே என்று நீங்கள் திரும்புகின்றீர்கள். வேண்டாம் என்று ஒரு சிறு கீற்று அந்த நூலிலை போன்ற ஒன்றை உங்களுக்காக நீங்கள் இதனை அறிந்திருக்க வேண்டும். இதனை அடையாதன் காரணமாக இந்த துன்பங்கள் இதனை ஒரு காலம் நீக்கிக்கொள்ள முடியாது. இப்பொழுதும் இறைவன் கூறுகின்றான், சின்னதாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டத்தை அது வளரும், பெரிதாகும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் அது இன்னும் பல துன்பங்களை கொண்டு வரும். இது இறைவனுடைய வாக்கு. ஒரு தடவடிக்காக ஒரு மருந்து சாப்பிட்டா அது 1000 பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இவங்களுக்கு தெரிஞ்சது 4-5 பக்க விளைவுகள், 4000-5000 பக்க விளைவுகள் எண்ணிக்கை கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய துன்பங்கள் நிறைந்துவிடும். மருந்துகளை கொண்டு போதையில் ஆகும் பொழுது இறைவனுடைய வாக்கு சிறிதாக ஆரம்பிக்கும் பொழுது சுகமாகுங்கள், பெரிதாக வளர்ந்துவிட்ட பின்னரும் சுகமாகுங்கள். இரண்டுமே இறைவனுக்கு எளிதானதுதான். வேண்டுமா வேண்டாமா? சிறிதாக இருக்கும் பொழுது இதெல்லாம் சாதாரண விஷயம், சரியா போயிடும், தன்னாலே சரியா போயிடும். பெரிதாக வளர்ந்த பெற்ற பிறகு இதெல்லாம் சரியாகாது. இரண்டு நிலையிலும் நாம் இறைவனுக்கு பகிரங்கமான விரோதமாக நன்றி கற்றவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். இந்த நன்றி கட்டத்தினம் கூடாது. என்னும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நன்மைகள், என்னும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளாக பெரும் தொந்தரவுகள் வரையிலும் கஷ்டங்கள் வரையிலும் என் இறைவன் மாற்றி அமைக்க போதுமானவன். அவனுடைய வாக்குகள் உங்களுடைய உள்ளத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் சுகமாகுங்கள் சுகமாகுங்கள், அதை தவிர கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. அமைதி அடையுங்கள், சுகமாகுங்கள், கவனம் கொள்ளுங்கள், நன்றியோடு இருங்கள், இவ்வளவுதான். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எந்த ஒரு சுகமும் நீங்கள் சம்பாதித்தது இல்லை என்பதை முதலில் உணருங்கள். அந்த சுகம் என்ன என்பதை உங்களுக்கு தெரியாது. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சுகம் வானங்களில் பதிவாக்கப்பட்டு அங்கிருந்து உங்களுக்காக அவனுடைய அனுமதி கொண்டு இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சுகமான சூழ்நிலைகளும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழக்கூடிய உங்களுடைய தன்மையும் பொறுமையும் அமைதியும் கொண்டு வாடும்பொழுது முழுமையான சுகத்தை அனுபவிக்க முடியும். எப்பொழுது அந்த சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவசரப்படுகின்றோமோ, நான் கற்பனையை செய்த நேற்றைய வாழ்க்கையில் நான் அனுபவித்தவற்றிலிருந்து மிகுதியாக நான் வாழ ஆசைப்படுகின்றேன், நான் கடந்த காலத்திற்குள் செல்கின்றேன். உங்களுக்காக விதியாக்கப்பட்டிருப்பது இனி வரக்கூடிய புதிய படைப்பாக நீங்கள் உருவாக்கக்கூடிய வருங்காலம். நானோ என்னுடைய கற்பனைகளில் நான் அனுபவித்ததைக் கொண்டு மீண்டும் அதை அடைய விரும்பி என்னுடைய கடந்த காலத்திற்குள் செல்கின்றேன். என் முகம் பின்னோக்கி திருப்பப்பட்டுவிட்டது. 5 புலன்களில் வாழ ஆரம்பிக்கின்றேன். 5 புலன்களைக் கொண்டு நான் எவற்றையெல்லாம் அனுபவித்தேனோ அதை அனுபவிப்பதற்காக எந்த வழிகளை நான் மேற்கின்றனோ அந்த வழிகளை நான் தேடுகின்றேன். என் பின்புலமாக நான் திரும்பிவிட்டேன். அதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். அந்த மனிதன் பக்கம் நான் திரும்பிவிட்டேன். இந்த மனிதனை போன்று வர வேண்டும் என்றும் அவர்களை போன்று வர வேண்டும் என்று உலக அடிப்படையில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, வீண் பெருமையை கொண்டு உலகத்தினுடைய செல்வங்களை பெருக்கிக் கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு உதாரணம் இறைவன் கூறக்கூடிய உதாரணம் 57 அத்தியாயம் 57 வசனம் 20. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய 5 பலன்களை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது செத்த கால வாழ்க்கை. நேற்று அனுபவித்தது முடிந்து விட்டது, அதனை தோண்டி எடுத்து பிணங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் விரும்புகின்றீர்கள், உங்கள் கைகளுக்கு அது கொடுக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அந்த அறிவு உங்களுக்கு சவக்கிடங்கு வாழ்க்கையின் பக்கம் திருப்பும். பிறகு அந்த வாழ்க்கையில் நான் எவற்றை தவறுவிட்டேனோ அந்த தவறதையை நான் திருத்திக் கொண்டு மீண்டும் அதை அடைய ஆசைப்படுகின்றேன். நீங்கள் கடந்த காலத்தில் வாழ ஆசைப்படுகின்றீர்கள், இதை ஒன்றும் உங்களுக்காக மறுவாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக உங்களுக்காக அனுமதித்திருப்பதை தவறுவிட்டீர்கள். இதற்கு ஊர் மக்கள் உலக மக்கள் எழுதி வைத்த அவர்களுடைய கல்வி அறிவு புத்தகங்களாக இருக்கின்றன, அவற்றையும் கொண்டு நான் கடந்த கால வாழ்க்கையினுடைய அந்த அடிப்படையில் வாழ நான் இன்னமும் துணிகின்றேன், பிரயத்தனங்களை மேற்கொள்கின்றேன். நிச்சயமாக இவை உங்களுக்கு பலனளிக்காது. உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக தவறானவை, அவ்வளவும் தவறானவை. எண்ணங்கள் என்று கூறும்பொழுது ஒரே ஒரு விஷயத்திற்கு பல எண்ணங்கள் பல வழிகளை தேடுகின்றீர்கள். கண்களால் பார்த்த வழிகளும் காதுகளால் கேட்ட வழிகளும் இந்த ஐந்து புலன்களைக் கொண்டு எவற்றையெல்லாம் நான் வழிகளாக அறிந்து கொண்டேனோ அவை ஒவ்வொன்றிலிருந்தும் நான் விஷயங்களை தேடுகின்றேன், இவற்றிலிருந்து நான் கரையிட முடியுமா என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய குழிகளுக்குள் நீங்கள் தேடிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை அசுத்தமானவர்கள், தூய்மை கெட்டுவிட்டது, நாற்றமடித்த வாழ்க்கை, இறந்த கால மனிதர்கள் வாழ்க்கை, அது ஒரு அசுத்தமான வாழ்க்கை. என்னுடைய அனுபவங்களைக் கொண்டு நான் வாழ்கின்றேன், என் அனுபவித்துக் கொண்டு நான் கூறுகின்றேன், என் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டது ஏராளம். இப்பொழுது இதுபற்றியெல்லாம் திருத்திக் கொண்டு இந்த அடிப்படையில் கண்களால் பார்த்தும் காதுகளால் கேட்டும் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று கூறக்கூடிய இந்த படிப்புக்கு உரிய கல்வி கற்றுக் கொடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை செத்த கால வாழ்க்கையில் உங்களை நிலைப்படுத்துவதற்கு சமமானதாகும். அசுத்தமான வாழ்க்கை, அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான படிப்பு, அசுத்தமான அறிவு. இந்த அறிவு உங்களுக்கு ஒரு சோதனை. பார்ப்பதை நீங்கள் நம்ப போகின்றீர்களா? படைக்கப்பட இருப்பதை நீங்கள் நம்ப போகின்றீர்களா? படைக்கப்பட்டதை நீங்கள் நம்ப வேண்டாம். உதாரணம் 57வது அத்தியாயம் வசனம் 20. இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமும். அலங்காரம் சொற்ப காலத்திற்கு, பிறகு சாயம் எடுத்துரும். வேடிக்கை உங்களுடைய துன்ப காலங்களில் வேடிக்கை உங்களுக்கு உதவாது. விளையாட்டுக்கள் மனம் துன்புறும் பொழுது விளையாட்டு பக்கம் உங்கள் மனம் போகாது, வீணான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். விளையாட்டுக்காகவும் வேடிக்கைக்காகவும் அலங்காரத்துக்காகவும் உங்களுடைய அறிவு எண்ணங்கள் கூடிய அந்த அறிவை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். உலக மக்களுடைய பொது அறிவை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனித்தன்மையான மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் பொது அறிவு கூடாது. நாளைய புது வாழ்க்கைக்காக இறைவன் அறிவிக்கக்கூடிய புது அறிவு, அந்த ஞானங்கள் வேண்டும். ஞானங்கள் உங்களுக்கு பரிச்சயம் என்றாதது, அறிவு எனக்கு ஏற்கனவே தெரிந்தது. உலகத்தில் அவ்வளவு பேருமே கஷ்ட நஷ்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், துன்பங்களிலும் துயரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு பேர் இதிலிருந்து விடுபட்டவர்கள் யாரும் கிடையாது. இவர்களுடைய வழிமுறையை நாம் தேடுவோம் நம்முடைய வாழ்க்கைக்காக? நாளைக்கு நிச்சயமாக இல்லை. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமும் சொற்ப நேரத்திற்கு உங்களுக்கு சுதம் கொடுக்கக்கூடிய இந்த வகையான வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டு வாழ விரும்புகின்றீர்கள். ஒரு காலம் அதில் உங்களுக்கு சுகமில்லை. சுகங்கள் அதிகரிக்க வேண்டும், சுகங்கள் மாசடைய வேண்டும், சுகங்கள் புதுமையான அனுபவங்களாக எனக்கு வந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுமே தவிர ஒரே வாழ்க்கையை ஒரே சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது நிச்சயமாக எனக்கு நன்மையானதல்ல. இறைவன் உங்களுக்கு கூறுகின்றான், இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றது, அதில் உங்களுக்கு அத்தியாட்சி இருக்கின்றது. ஒரே மாதிரியான இரவு நீங்கள் தூங்க முடியாது. மாறி வரக்கூடிய இரவுகள், மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள், மாறி வரக்கூடிய அதன் தன்மைகள் உங்களை தூங்கச் செய்கிறது நிம்மதியாக. நேற்றைய இரவு தான் இன்றைய இரவு என்றால் அந்த இரவின் தூக்கம் கெட்டுவிட்டது, தூங்கினாலும் அது தூக்கம் அல்ல. இந்த அலங்காரங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு என்ற அலங்காரம் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு என்ற வீணான ஒரு செயல் விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு என்ற கேளிக்கை விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு என்ற விளையாட்டிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை புது புது வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய அந்த தன்மையை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று நான் என்னுடைய மனதின் பக்கம் திரும்புகின்றேன். அங்கு இருக்கக்கூடிய என்னுடைய ஐந்து பலன்களுக்கும் எட்டாத, அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் விரும்புகின்றேன். இப்பொழுது அது இறைவனிடமிருந்து, என் உள்ளத்திலிருந்து, என்னுடைய மனதுக்கு அறிவிக்கப்பட்ட சுகமான கட்டளைகள் இது வேண்டும். இன்னைக்கு நாம வந்திருக்கிறது, மனசு கஷ்டப்பட்டிருக்குது, அதனால வந்திருக்கிறோம். உடல் கஷ்டங்கள் இருந்த வரைக்கும் டாக்டர்கள் இருந்தாங்க, பண கஷ்டம் இருந்த வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு இருந்தாங்க, இவை எல்லாம் இறுதியாக மனதை தாக்கும் பொழுது, எல்லாமே வீண் என்று ஆகி மனதை தாக்கும் பொழுது இப்பொழுது இறைவனே என்று கூப்பிடுகின்றோம். மனதிற்கு வேதனை வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் இறைவனை அழைப்பீர்கள். உங்களுடைய ஐந்து புலன்களுக்கு ஏதாவது ஒரு புலனுக்கு உங்களுக்கு ஒரு வழி இருக்குமானால் அதிலும் நுழைந்து நான் அதில் கடுமையான தோல்வியை தடுவும் வரையில் நான் மனதிற்குள் இருக்கக்கூடிய கஷ்டத்தை உணரமாட்டேன். இன்னும் வெளியுலக வாழ்க்கையின் அறிவின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எப்பொழுது அவ்வளவு முடப்பட்டதாகி விடுகின்றதோ மனதின் துன்பம் தாங்க முடியாது. மனதின் மீது எந்த அதிகாரமும் எவனுக்கும் இல்லை. உங்களுடைய மனக்கோளாறு என்று கூறுவார்கள், அவ்விதமாக அல்ல. மனநல மருத்துவமனை போவீங்க, அங்கு போயிட்டு உங்களுக்கு உண்மையான பயிற்சிகள் ஆகிடுவாங்க. இப்பொழுதுதான் நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். இறைவனை என்று நம்மை மன்னித்து புது வாழ்க்கையில் அமைக்கின்றான். அந்த புது வாழ்க்கையில் அமையும் பொழுதும் இது பழையது போன்றுதான் இருக்குது என்று எண்ணுகின்றார்கள். அவ்விதமாக அல்ல. செத்து பிழைத்தவன் நான் என்று கூறும் பொழுது மனம் பித்து பிடித்து போய் பின்னர் அது புதிய படைப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. தெளிவான நிலையில் நான் இருக்கின்றேன் இப்பொழுது என்று அறியும் பொழுது அவர்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றார்கள். புது வாழ்க்கைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பழைய வாழ்க்கை எண்ணிக்கப்பட்டுவிட்டது. இனியாவது நாளைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதன் மீது நாட்டம் கொள்ளுங்கள், விருப்பம் கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. பிரத்யேகமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே. ஒருவருடைய வாழ்க்கையை மற்றவருக்கு கிடையாது, ஒருவருடைய சுகம் மற்றவருக்கு கிடையாது, ஒருவர் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த அழகான ஒரு தருணம் மற்றவர் கிடையாது, அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த அழகான தருணங்கள் இவர்கள் கிடையாது. ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவனுடைய உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அந்த உள்ளம் அவனுக்கு சொந்தமானது. அந்த உள்ளம் பெரும் கோயிலாக இருக்கின்றது. அதிலிருந்து உங்களுக்கு உணர்வாக அசரீரியாக, சரீரம் வாயிலாக இல்லை அசரீரியாக உணர்வாக அறிவிக்கப்படுகின்றது இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று. வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியோடு வேண்டும். இதை பற்றி நீங்கள் குழப்பத்திலாக வேண்டாம். உங்களுக்காக விதிக்கப்பட்டது வானங்களில் விதிக்கப்பட்டதாக ஆயிற்று. அது உங்களுக்காக பூமியில் விளையும். எது உங்களுக்காக மனதில் அறிவிக்கப்பட்டதோ அது முற்கூட்டியே உங்களுக்கு வானங்களில் படைக்கப்பட்டுவிட்டன. அது உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வேண்டும் என்று அது விரும்பும் பொழுது, நம்பிக்கை கொள்ளும் பொழுது அது பூமியில் இறங்குகிறது. உங்களுடைய சூழ்நிலையாகவும் உங்கள் கால்களுக்கு கீழே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாகவும் அமையும். அந்த உலகத்தில் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். நீங்கள் இவை என்ன என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய மனதில் அறிவிக்கப்பட்டுவிட்டது. இது சுகமான அனுபவமாக உணர்வாக இருக்கின்றது வேண்டும் என்று. அவை என்ன என்று நீங்கள் பார்க்காது. அவை என்ன என்று நீங்கள் பார்க்கும்போது உலகத்தின் அடிப்படையில் இந்த ஐந்து புலன்கள் கொண்டு நீங்கள் எவற்றை அறிந்து வைத்திருக்கின்றீர்களோ அந்த குழப்பங்களில் பார்ப்பீர்கள். ஒரே குழப்பமாக இருக்குது என்று கூறுவீர்கள். நடக்குமா நடக்காத, நடக்குமா நடக்காத, வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டால் நடக்குமா நடக்காதங்களுக்கு. இறைவனை படைப்பாளன் என்று நம்புங்கள். அவன் தான் விரும்பியதை தன் நாடியதை படைப்பவன் என்று நம்புங்கள். அவன் நாட்டத்தை உங்களுக்கு அறிவித்துவிட்டான், அது படைக்கப்பட இருக்குது என்பதை நம்புங்கள். தெளிவாகுங்கள். வானங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன, பூமியும் உங்களுக்காக விளைவதற்காக காத்திருக்கின்றது. வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே உங்களுடைய சுற்றுச்சூழல் உங்களுக்காக அழகாக அமையிருக்கின்றது. நம்புங்கள். நீங்கள் உருவாக்குபவர்கள் இல்லை, இயற்கையை இயற்கை இறைவன் அமைக்கின்றான். இயற்கை தான் கடவுள் என்றும் கூறிக்கொண்டிருப்போம். அந்த இயற்கையை படைத்தது யார் என்று அந்த கேள்வி வேண்டும். உங்களுக்காக மாறி மாறி வரக்கூடிய அந்த இயற்கையை அமைத்தது யார் என்று உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். உங்களுடைய தெளிவு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு வானங்கள் நெருங்கி வருகின்றன. ஒவ்வொருவருக்கும் வானங்கள் தெளிவாக இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக நடைமுறைப்படுத்துவதற்காக புதிய ஞானங்களோடு சூழ்ந்து நிற்கிறது. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த ஞானங்கள் அகப்பார்வையிலிருந்து வெளியாகும். புறப்பார்வைகள் தொலைந்தது போதும், இப்பொழுது நான் அகப்பார்வைக்கு திரும்புகின்றேன். என் மனம் அறிவிப்பது சத்தியம்தான் என்பதை உணரும் பொழுது உங்களுடைய குழப்பங்கள் நீங்குகின்றன. இப்பொழுது உங்களுடைய வானம் தெளிவாக தெரிகின்றது. எந்த வாழ்க்கையை உங்களுக்கு நீங்கள் ஆகமாக்கிக் கொள்ளப் போகின்றீர்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அத்தியாயம் 41 வசனம் 11. என்னுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக வானம் குழப்பமாக இருக்கின்றது. என்னுடைய எண்ணம் குழப்பமாக இருக்கின்றது, புகைமண்டலமாக இருக்கின்றது, தெளிவாக தெரியவில்லை. அந்த புகைமண்டலத்திலிருந்து உங்களுக்காக தெளிவாக்க விரும்புகின்றான். வேண்டும் என்று யார் விரும்பிக் கொண்டீர்களோ அவர்களுக்கு நடக்குமா நடக்காத என்று தன்னுடைய அறிவை கொண்டு இறைவனோட ஞானங்களோடு ஒப்பிட்டு தனக்கு முடியாது, அதனால் இறைவனுக்கு முடியாது என்ற முடிவை கட்டுபவர்களுக்கு அல்ல. நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மகாபெரும் சக்தியானது நமக்காக உருவாக்கும் ஆற்றலை கொண்டது, அது எளிதானது என்று யார் அந்த எண்ணத்தின் மூலமாக தெரிவிடுகின்றார்களோ, புகையாக இருந்த வான மண்டலம் இவர்களுக்கு தெளிவாக மாறுகின்றது. அந்த வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளையிடுகின்றான், இந்த மனிதனுக்காக இரண்டு பேரும் இறங்கி வர வேண்டும், இணைந்து வர வேண்டும். உங்களுக்கு விருப்பாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, விருப்பமாக இருக்கட்டும் வெறுப்பாக இருக்கட்டும், நீங்கள் இணைந்து வாருங்கள். அவை இரண்டும் நாங்கள் விருப்புடனே வந்தோம் என்று கூறினார். உங்கள் மீது வானங்களுக்கும் பூமிக்கும் எந்த விதமான பொறாமையும் கிடையாது. இறைவனுடைய கட்டளையை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக அது விதியாக்கிக் கொண்டிருக்கின்றது தன்னுடைய காரியங்களை. உங்களை சுற்றிலும், உங்களுடைய கால்களுக்கு அடியிலும், உங்களுக்கு மேலும், இதற்கு நிகரான சுகமான அனுபவம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை அந்த புகை மண்டலங்கள் நீக்கப்பட்டு வானங்கள் தெளிவாக்கப்பட்டு இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் விருப்புடனே வருகின்றோம், எங்களுக்கு அவர்களுக்கு பொறாமை கிடையாது. உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவது மட்டும்தான். இவ்விதமாக உங்களை வானங்களின் பூமியின் அரசாட்சியத்திற்கு உயர்த்துகின்றான். அந்த வாழ்க்கையின் மீது நாம் உயர்ந்து வணங்க வேண்டும். வானங்களின் மீதும் பூமியின் மீதும் உங்களுடைய ஆச்சரியம் நிறைவேற வேண்டும். வேண்டும் என்று கூறும்பொழுது நடக்குமா நடக்காதா என்ற அந்த எண்ணத்தை நீக்கிக் கொண்டவர்களாக, பாவத்தை நீக்கிக் கொண்டவர்களாக நாம் ஏற்கும் பொழுது இறைவன் உங்களுக்காக இறங்குகின்றான். அதை விடுத்து நீங்கள் எவ்வளவுதான் கற்பனை செய்தாலும் சரி, உங்களுடைய கடந்த கால அறிவை கொண்டு, மனிதர்களுடைய அவர்கள் பார்த்த அனுபவித்த அறிவை கொண்டு நான் வாடும்பொழுது அசுத்தமான வாழ்க்கையில் வாழ்கின்றேன். மற்றவர்கள் அனுபவித்ததைக் கொண்டு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்காக பிரத்யேகமாக இருப்பதை நான் விட்டுவிட்டேன். போதையில் ஆகும்போது மட்டும்தான் மற்றவருடைய வாழ்க்கையை நானும் பகிர்ந்து கொள்கின்றேன், அவர்களோடு கொண்டு நானும் சேர்ந்து வாழ்கின்றேன் என்று இருக்கும்பொழுது அசுத்தமான வாழ்க்கை. விபச்சாரத்தனத்துக்கு என்னமான இணையான அந்த வாழ்க்கை வேண்டாம். மற்றவர்கள் அனுபவித்ததைக் கொண்டு நானும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவர்களை போன்று நான் வர வேண்டும் என்று கூறுவது விபச்சாரத்தனம், அசுத்தம், அழகான வாழ்க்கை அல்ல. இந்த அளவுக்கு நாம் கீழடங்கி வாழ்வதிலிருந்தும் விலகி வானங்களின் மீது நம்முடைய ஆச்சரியத்தை அமைக்க வேண்டுமென்றால் நடக்குமா நடக்காதா என்பது கூடாது. நடக்காது என்று உலகம் பூராவும் பேசும். காரணம், அவர்களுடைய அறிவானது பொது அறிவு. பொது அறிவு என்பது கடந்த கால அறிவு. கடந்த கால அறிவு என்பது அசுத்தமான நாற்றம் எடுக்கக்கூடிய புதைகுழிகளுக்குள் வாழக்கூடிய அந்த அறிவு நமக்கு தேவையில்லை. பிரத்யேகமாக நான் நம்புகின்றேன், கோடிகளில் ஒருவனாக, ஆயிரம் கோடிகளில் ஒருவனாக நீங்கள் விளங்கும் பொழுது உங்களை பார்த்து மற்றவர்கள் முன்னுதாரணமாக இருப்பார்களே, அந்த வாழ்க்கையை நீங்கள் வாடுங்கள். அத்தியாயம் 41:11. வான மண்டலம் புகையாக இருந்தது உங்களுக்கு, அதை தெளிவாக்கினான். வேண்டும் என்று நீங்கள் விரும்பியதன் காரணமாக மட்டும்தான். இது வேண்டும் வேண்டும் என்று வேண்டுதலில் இருக்கின்றீர்கள். இந்த விருப்பமானது வேண்டுதலாக இருக்கின்றது. உங்களுக்கு அந்த ஞானங்களை கொடுக்காமல் இவர் யார் கொடுக்கப் போகின்றான்? தனித்தன்மைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கும்போது தனித்தனியான ஞானங்கள், ஒவ்வொரு ஞானங்களை மற்றவர்கள் அபகரிக்க முடியாது. அது மறைவானது. மறைவானவற்றில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வெளிப்படையான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் வீணும் அலங்காரமும் இவை அனைத்தும் உங்களை விட்டும் நொடிப்பதில் காணாமல் போகும். அந்த வாழ்க்கை கூடாது. நான் உங்களுக்காக படைக்கின்றேன், ஒரு மழை நீர் கோப்பாக இருக்கின்றது, நான் உங்களுக்காக படைக்கின்றேன். அந்த படைப்புகளை நீங்கள் பார்த்து அது செழித்து வழங்கும் பொழுது, வளரும் பொழுது, அந்த செழிப்பை பார்க்கும் பொழுது ஆனந்தம் அடைகின்றீர்கள். உங்கள் கண் முன்பாக அது காய்ந்து உலர்ந்து சருகலாகும் பொழுது மனம் அடைந்து விடுகின்றீர்கள். மீண்டும் மறுபொழுது படைத்து காட்டுகின்றேன், அது புதிய படைப்பு, மறுபோகம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தோணை இருக்கிறது, அந்த காலத்தோணை மீது அது அழியும். படைக்கப்பட்டவை ஒவ்வொன்றும் அழியும். அவற்றின் மீது உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று எண்ணாதீர்கள். அவை அழியக்கூடியவை. அழியக்கூடியவைகளிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தன்மைகள் உங்களுக்கு சுகம் கொடுப்பதை போன்று தோன்றும். அதில் பேரழிவுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அதில் அடங்கியிருக்கின்றது. அது முடிவதற்கு முன்பாகவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விடுகிறது. இங்கு நாளைக்கு உங்களுடைய கதி என்ன என்பதை ஒவ்வொருவரும் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கை அச்சத்தை இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். தெளிவான அச்சம், அதில் குழப்பம் வேண்டாம். இல்லை, என்னுடைய பணத்தை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று நினைத்தீர்கள். இறைவனுடைய அருளை கொண்டு வாழ வேண்டும். அவன் உங்களுக்காக வாழ்வாதாரங்களாக படைத்து அவ்வளவு அருட்கொடைகளையும் கொண்டு வாழ வேண்டும். நீங்கள் அச்சுறுத்த நோட்டுகளை கொண்டு ஒருபோதும் வாழ முடியாது. உங்களுடைய அச்சுறுத்த நோட்டுகளை ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை கொண்டுதான் உங்களுக்கு இறைவன் அச்சத்தை ஏற்படுத்துகின்றான். இது நிலைக்காது. ஒரு சிறு துன்பத்தை ஏற்படுத்துகின்றான். இந்த துன்பத்தை இந்த பணம் நீக்காது. இந்த துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்காக அந்த பணத்தை முழுமையாக நீங்கள் கொடுத்து விட ஈராக கொடுப்பீர்கள், கொடுத்து விட நாடுவீர்கள். அந்த ஒரு நேரம் வரும் பொழுது உங்களுடைய துன்பங்கள் உங்களை மிஞ்சிவிடும் பொழுது, உங்களுடைய கெட்டகாலம் உங்களுக்கு மேலே சுழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி உங்களிடமிருந்து நஷ்டீடாகவோ பதிலீடாகவோ ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. உங்களுக்காக எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றால் அதுக்கான பதில் என்ன? உங்களுக்கு நீங்களே இறைவனை இறைஞ்ச முடியாது. உங்களுடைய பிரார்த்தனை செல்லாது. என்னுடைய பிரார்த்தனை தான் நான் எனக்காக பரிந்துரை செய்வது. இறைவனுடைய அனுமதி இல்லாமல் எவரும் அவனிடம் பரிந்துரை செய்ய முடியாது. என்னுடைய பிரார்த்தனை எனக்கு பலனளிக்காது என்பதை இறைவன் அறிவித்து விட்டான். நான் இறைவனை பற்றிய நம்பிக்கை இழந்துவிட்டேன். எனவே உங்களுடைய வாயோ உங்களுடைய மனமோ முணங்க முடியாது, அசைய முடியாது என்ற உதவி கேட்டு நான் அனுமதித்தால் தவிர. அந்த அனுமதி மறுக்கப்பட்டுவிட்டது. உங்களுடைய இறை நம்பிக்கையை நீங்கள் வீணாக்கிவிட்டீர்கள். ஒவ்வொரு அழகான விஷயத்தையும் உங்களுடைய இச்சைகளுக்கு உள்ளாக்கி வீணாக்கி மனிதர்களுடைய பெருமையை நீங்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டி, அவர்களிடம் மதிப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீங்கள் போடப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, இறைவனுக்கு விரோதமாக நானே இறைவன் என்ற அடிப்படையில் செயல்பட்ட உங்களுடைய காலம் மிஞ்சிவிட்டது. இனி நீங்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்ய முடியாது. இறைவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடம் எந்த விதமான பரிந்துரையும் செய்ய முடியாது. எவராலும் நீங்கள் உட்பட அவனிடம் பிரார்த்தனை செய்ய முடியாது. அது என்னுடைய வாழ்வினுடைய இறுதி காலம் என்பதை அறிய வேண்டும். இறுதி வரையில் நான் அனுபவிக்க வேண்டிய அந்த துன்பம் என்பதை அறிய வேண்டும். இன்னமும் வாழ்க்கை இருக்கின்றது. யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அப்பொழுதும் உங்கள் கடைசி மூச்சு முடியும் வரையில் இறைவன் ஒரு சிறிய ஒடுக்கீட்டையாக வைத்திருப்பான். அதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கான புது வாழ்க்கையை அவன் நிச்சயமாக உங்களுக்காக படைப்பவன். புது வாழ்க்கை என்பது வானங்களும் பூமியும் உங்களுக்காக புதிதாக படைக்கப்பட்டு அதிலிருந்து விளங்கக்கூடிய தூய்மையான காற்றும் செய்திகளையும் கிரகிக்கக்கூடிய தன்மையையும் ஞானங்களைக் கொண்டு உங்களுக்காக அவன் அனுபவிப்பான். அவன் நாளினால் அவனுடைய அருளின் மீது நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். மூச்சு பிரியும் பொழுது மட்டும்தான் இனி எனக்கு இதுதான் முடிவு என்று எண்ணுவீர்கள். அந்த மூச்சு பிரிவதற்கு முன்பாக வரையில் நிச்சயமாக நீங்கள் வேண்டுங்கள் என்பதை உங்களுக்கு அறிவு வைத்திருக்கின்றான். அந்த படைப்புகள் அனைத்தையுமே நான் கூலமாக ஆக்குகின்றேன். இயற்கையின் படைப்பு எதனை நீங்கள் முடிவாக இயற்கை தான் தெய்வம் என்று கூறினீர்களோ அந்த இயற்கை உங்கள் கண் முன்பாக அடிவதை பாருங்கள். படைப்பவன் யார், அடிப்பவன் யார் என்பது தெரியும். அவன் ஒருவனே என்பதும் தெரியும். உங்களை அவற்றுக்கு மேலான ஒரு படைப்பாக மனிதனை படைத்து அதில் தன்னுடைய வழிமுறைகளையும் தன்னுடைய செய்திகளையும் வானங்கள் பூமி இவற்றின் மீது நீங்கள் ஆட்சி புரியக்கூடிய உயர்வான அந்தஸ்துகளை உங்களுக்காக அமைத்து ஒரு சிறு விருப்பத்தை உங்களுக்கு அமைக்கின்றான். அந்த விருப்பம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் பொருத்தமாக இருக்கும். அந்த உலக வாழ்க்கை புதிய உலகமாக உங்களுக்காக ஒவ்வொரு பொழுதும் படைக்கப்படக்கூடிய அந்த பகுதியின் பக்கம் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இறைவன் உங்களுடைய எண்ணங்களின் அசைவை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இரவின் பொழுதும் பகலும் உங்களுக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. இரவின் பொழுதில் நீங்கள் உறங்க செய்யப்படுகின்றீர்கள். உங்களுக்காக வானங்களும் பூமியும் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. மறுநாள் காலை பொழுது புலரும் பொழுது சுகமாக உணர்கின்றீர்கள். அந்த சுகமாக உணர்வானது இறைவனுக்கு நன்றியோடு நீங்கள் விடுக்க வேண்டும். அந்த சுகமான உணர்வுக்கு காரணம் அந்த இரவில் வானங்களும் பூமியும் உங்களுக்காக மன்னிப்பளிக்கப்பட்டு புதிய படைப்பாக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த படைப்பில் நீங்கள் புதிதாக இடச் செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு அழகான சுகமான உணர்வை கொடுக்கக்கூடியதாக மாற்றியதற்காக அந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இறை உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு வழிகள் தெரியவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். நீங்கள் இனிதான் அந்த வழி மறைவான அந்த பாதையை கற்றுக் கொடுக்கப்பட இருக்கின்றீர்கள் என்பதையும் அறியுங்கள். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒன்று இதுவரையில் உலகம் காணாத ஒன்று. எந்த துன்பமும் எந்த கஷ்டமும் எந்த துயரமும் என்னை தீண்டக்கூடாது. எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் சரி, தீண்டக்கூடாது. யாருக்கு முடியும்? இறைவன் கூறுகின்றான், நீங்கள் உங்களை பற்றி மட்டும் கேளுங்கள். அவர்களுக்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக என்ன கேட்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் அவர்களை அறிமுகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துங்கள், நினைவூட்டுங்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கிடையாது. அவரவருடைய தேவைகளுக்கு அவரவர் உணர்ந்து வேண்டுதலை மேற்கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கு நன்மையானது. என் காரணமாக என் குழந்தைகள் தேடப்போவதில்லை. ஆனால் நீங்கள் அவர்கள் இருக்கும் வரையில் உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படாதவாறு அவன் பாதுகாத்துக் கொள்கிறான். இதன் காரணமாக எவையெல்லாம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றதோ அவை அனைத்திற்கும் எந்த துன்பமும் ஏற்படாமல் அவர்களையும் உங்களுக்காக வேண்டி பாதுகாக்கின்றான். அவ்வளவுதான். அவர்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய சூழ்நிலைக்கு அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும், அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பொருத்தமாக இருக்கும். சொல்ல வேண்டியது உங்கள் மீது கடமை. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய மக்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அகப்பார்வையோடு வாழுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு மீது கடமையாக இருக்கின்றது. புறப்பார்வைகளில், புறப்பார்வை என்பது வெறும் பார்வை மட்டுமல்ல, காது மூக்கு மற்ற ஐந்து புலன்களும் அடங்கியது. இவற்றை கொண்டு வாடக்கூடிய அந்த படிப்பறிவை நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஞானங்களை கைவிட்டுவதாக இருப்பார்கள். அவர்களுக்கு புரியும் ஞானங்கள் என்றால் என்ன புரியும், அறிவுக்கு மிஞ்சியது ஞானங்கள். ஞானங்களில் வாழ்ந்தவா, இந்த அறிவு உனக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இதில் உனக்கு வாழ்க்கை இல்லை. ஞானங்களோடு வாழும் பொழுது தீமைகளை நீக்கிக் கொள்வது உனக்கு லேசாக இருக்கும். தீமைகளை கற்றாழ்த்துவதை நீக்கிக் கொள்ள முடியாது, தீமைகளுடைய பாதைகள் புரிந்தாலும் நீக்கிக் கொள்ள முடியாது. கடவும் கற்று மறப்பதற்காக இந்த கல்வி படிப்பு. அந்த கற்பித்ததை நான் மறக்க வேண்டும், அதில் நீ தேர்ச்சி பெற்றுவிடு. நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்று இந்த கலவாணை படிப்பை மறந்துவிடு. கொண்ட ஞானங்களை கொண்டு வாழ். இந்த வாழ்க்கையை நாம் ஒன்னாம் கிளாஸ் முதலாக போதிக்கணும். அவங்களுடைய நல்லறிவுக்கு புறப்படும் வரையில் எப்பொழுது ஞானங்கள் மிஞ்சுகின்றதோ அப்பொழுது இந்த கலவாணை படிப்பு லேசாகிடும். ஃபோன் தூக்கிப்படக்கூடிய அளவுக்கு நூற்றுக்கு நூறு அவ்வளோ லேசாகிடும். இந்த நூற்றுக்கு நூறு ஒன்று எடுத்துட்டு ரெண்டு ஜீரோ ஆக்கிட்டு இந்த தனித்தனி மனிதனாக நீ வாழ வேண்டும். அந்த ஒன்றை கொண்டு ரெண்டு ஜீரோ முக்கியமா, ஒன்று முக்கியமா? அந்த ஒன்று முக்கியம், பின்னாடி ரெண்டு ஜீரோ தூக்கி போடும். தனித்தவனாக தனித்தன்மை வாய்ந்தவனாக விளங்க வேண்டும் என்றால் இந்த ஞானங்களோடு வாழ நூற்றில் ஒருத்தனை வாழக்கூடாது, நூற்றுக்கு மேலாக ஒருவனாக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் நம்முடைய ஞானங்களை கொண்டு தேர்ந்திருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைகள் யார் ஒருவரையும் நூற்றுக்கு நூறு வாங்கும் பொழுது பெருமைப்பட்டு விடாதே, இது அசுத்தமான கல்வி, இது உனக்கு உதவாது என்பதை அறிவிக்க வேண்டும். அவர்கள் அந்த கல்வியை பயப்பட வேண்டும். இன்னும் என்னென்ன இருக்கிறது என்பதையும் தெரிந்து இவற்றில் எதுவுமே நான் நுழையக்கூடாது என்பதற்காக வேண்டி இன்னும் முதுகலை படிப்பையும் படிக்க வேண்டும், அதுக்கு மேலாகவும் படிக்க வேண்டும். நீங்கள் படித்த பிறகுதான் உங்களுக்கு அறிவிக்கப்படுவார்கள் இதைவிட மேலான படிப்பு டாக்டரேட், பிஹெச்டி வாங்குறது. அந்த பிஹெச்டி வாங்குறதுக்கு என்னன்னு சொன்னால் நீங்கள் கதை அடக்கணும், இல்லாத ஒன்று கற்பனையாக கதை அழந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிஹெச்டி கிடைச்சிடும். அது நிறைவேற்றணும்னு அவசியம் கிடையாது, கற்பனையில் கதை அளந்தால் போதும் உங்களுக்கான பிஹெச்டி. இப்படி ஒரு வெற்றுத்தனமான கடைசி படிப்பு பிஹெச்டி என்பதை இறைவன் அறிவிக்கும் பொழுது இதுவரையில் படைத்தது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கெட்ட வழிமுறை, மதியற்ற கூட்டங்கள், இந்த கூட்டங்களின் பக்கம் நான் என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னையும் என் சந்ததிகளையும் பாதுகாக்க இறைவன் போதுமானவனாக இருக்கின்றான். இப்பொழுது எனக்காக என் மனதில் என் இறைவன் அமைக்கக்கூடிய ஒரு சுகமான வாழ்க்கையினுடைய பகுதியை நான் பார்க்கின்றேன். துன்பங்கள் தீண்டாத வாழ்க்கை, எந்த விதத்திலும் எந்த கோணத்திலிருந்தும் எந்த திசையிலிருந்தும் வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் எனக்கு எந்த துன்பமும் தீண்டக்கூடாது. வேணுமா? வேண்டாமா? வேண்டும். ஒளிமிக்க பாதையின் மீது நான் திரும்பிவிட்டேன், அவ்வளவுதான். உங்களிடம் இருந்து அவன் விரும்புவது அவ்வளவுதான். பிறகு அதன் மீது உறுதி கொள்ளுங்கள், அதனையே விரும்புங்கள், அதனையே எதிர்பார்த்திருங்கள். நான் என்னுடைய இறைவனுடைய பாதையில் இருக்கின்றன என்பதை அறிவதற்கான அடையாளமாவது எப்பொழுது நான் ஏற்றுக்கொண்டேனோ இந்த வாழ்க்கை வேண்டும் என்று. இதன் பின்னர் நடக்குமா நடக்காதா என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களிடம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பின்னர் உங்களுடைய கல்வி அறிவின் பக்கம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகுதியாக ஆகும் பொழுது நூற்றுக்கு நூறு வாங்குறது எவ்வளவு சுகமோ அதே மாதிரி நூற்றுக்கு நூறு வாங்கக்கூடிய அந்த சுகத்தோடு இணைந்தது உங்களுடைய உலகத்தினுடைய விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமும் மிக்க இந்த வாழ்க்கையில் நீங்கள் வரும் பொழுது இவற்றை பெரிதாக எண்ண வேண்டாம். இவற்றை கொண்டு உங்களுடைய மனம் பெருமிதம் அடைந்துவிட வேண்டாம். மற்ற மனிதர்களுடைய பாராட்டுதல்களுக்கு நீங்கள் மயங்கிவிட வேண்டாம். இவை அனைத்தும் கலவாணி படிப்பின் விளைவாக வந்த கலவாணித்தனத்தின் மூலமாக நான் பெற்ற காசு பணம். இதனுடைய சுகங்கள் எனக்கு நிலைக்காது. எனவே நான் அச்சம் கொள்கின்றேன். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், என்னிடமிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரங்கள் மறைவான அந்த பாதைகளிலிருந்து பெற வேண்டுமென்றால், நீங்கள் சம்பாதித்த அந்த பொருள்களிலிருந்து அழகானதை பிறருக்கு வேண்டியவர்களுக்கு கொடுத்துவார்கள் என்ற ஒரு சுகமான பொருள், விலை நான் படைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள், அலங்காரமான பொருள் இருக்குது என்றால் அதில் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு கொடுத்துதவங்கள். நம்ம கிஃப்ட் கொடுக்குறது யாருக்கு கொடுப்போம்? ஏழைகளுக்குன்னு சொன்னால் சாதாரண கிஃப்ட், பணக்காரங்களுக்கு சொன்னால் பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். இல்லை, ஏழைகளுக்கு பெரிய கிஃப்ட்டும் பணக்காரங்களுக்கு சாதாரண கிஃப்ட் மனசில் பார்க்கணுமே தவிர, அவங்களுக்கு தன்னுடைய மதிப்பு மரியாதையை இவங்ககிட்ட காப்பாற்றிக்கணும்னு நினைக்காதீங்க. பணக்காரங்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, ஏழைகளுக்கு விலையுயர்ந்த பொருட்கள் தந்து கொடுங்க, அவங்க அதை சாதாரணமாக நினைக்கணும். அவ்வளோ இதனை நன்மையாக்கி கொடுக்க வேண்டேன்னு கேளுங்க. இது அவங்களுக்கு உபயோகப்படாது, இதை விற்றுட்டு அவங்க அதில் வாழ்க்கையை அமைக்கட்டும், அதில் உயிரோட்டம் இருக்குது. உங்களுக்கு தேவையான போது இதிலிருந்து பயன்பட்டு கொள்ளுங்கள் என்று கொடுங்க. ஒரு வைரம் கொடுங்க, ஒரு தங்கம் கொடுங்க, ஒரு பிஸ்கட் கொடுங்க ஏழைகளுக்கு, அது அவங்களுக்கு உபயோகப்படட்டும் என்று கொடுங்க. இதை துச்சியமாக மதிக்கட்டும், இதை விற்றுவிட்டு அதனுடைய பொருளிலிருந்து அவர் வாழும் பொழுது அவர்களுக்கு உணர்வு பெறுகட்டும், இதிலிருந்து மற்றவர்களுக்கும் அவர்கள் தர்மமாக வழங்கட்டும். இதை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு பயனடையுங்கள். உங்களுக்கான பாதைகள் வானங்களின் மீது உங்களுக்கு படர்கின்றது. பூமியின் அடிப்படையை விட்டு நெருக்கடியான பாதைகளில் போவதை விட்டும் நாம் பழகப்படுகின்றோம். அந்த உயர்வின் பாதையில் நாம் அமையிருக்கின்றோம். இன்று முதல் நமக்கு துயரங்கள் கிடையாது. மனதில் அந்த துயர சம்பவம் இருக்கக்கூடாது, நிகழ்ந்து விடுமோ என்று இருக்கக்கூடாது. நிகழாது நன்மையை தேவை என்பதை நம்ப வேண்டும். நாம் வைத்திருக்கக்கூடிய சில சுகப்பொருட்களைக் கொண்டு மற்றவர்கள் எங்களை நம்மை உயர்த்தி பேச வேண்டும், உயர்வாக பார்க்க வேண்டும் என்ற அந்த பெருமை கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கை நீங்கள் இன்றிலிருந்து கைவிடுங்கள். இறைவன் உங்களுக்கு அளித்ததிலிருந்து, தூய்மையானவற்றிலிருந்து, சுகமான பொருளிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுங்கள். ஒவ்வொரு செயலையும் உலகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொருளின் அடிப்படையில் எந்த அளவுக்கு அதை நீங்கள் கீழாக மதிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தன்மை மேலாக உயர்ந்தோங்க. நான் என்னுடைய உள்ளத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுகமான செய்தியை அது என்ன என்று நான் அறிய மாட்டேன், அதனை நான் கற்பனையாக உருவமாக்க வேண்டாம். இரவு உங்களுக்கான ஒரு அத்தாட்சி. அந்த இரவில் ஐந்து புலன்களைக் கொண்டு நான் எதனையும் அறிய முடியாது. பார்வையைக் கொண்டும் இன்னதென்று நான் விளங்க முடியாது. அந்த காரிகளில் சத்தங்களைக் கொண்டும் இதுவாக இருக்குமோ என்று அறிய முடியாது. அந்த கேடான சத்தம் பூச்சிகள், இன்னும் எனக்கு பாதகமான பாம்பு, அது என்னவென்றாக இருக்கட்டும், அது நெருக்கமாக இருக்கிறதா தொலைவில் இருக்கிறதா தெரியாது, பயம் இருக்கும். அந்த இருளில் கேடுகள் நிறைந்திருக்கிறது என்பதை அறிவிக்கிறது அந்த இருள். அப்பொழுது நீங்கள் யாரையும் உதவி தேட முடியாது. உள்ளத்தில் இந்த கேடுகள் வேண்டாம் என்ற எண்ணம் மட்டும் இருக்கும். ஒரு தேடோ, ஒரு பாம்போ, ஒரு பூரானோ எதுவும் என்னை தீண்டிட வேண்டாம் என்ற அந்த எண்ணம் மட்டும். இதையும் கொடுத்த அந்த எண்ணம் உங்களுக்காக அது மீண்டும் 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 இரவு முழுவதும் முழுவதுமாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. கொஞ்ச நேரத்தில் அந்த பயம் போகுது. இது இறைவன் அறிவித்தார்கள். இப்பொழுது தூக்கம் வருது. பல சமயங்களில் பேயை பற்றிலாம் பயந்துட்டு இருப்போம். தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பேய் பிடிச்சவங்க இருக்காங்க, பிடிக்காதவங்க இருக்காங்க. அந்த பேய் வந்து கற்பனை. அந்த கற்பனையை நீங்கள் உருவமாக்கும் பொழுது அதுவே உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டாச்சு. கேடுகளை நாம் படைக்கின்றோம் நமக்காக. அந்த நேரத்தில் பயமரும் நேரத்தில் இது வேண்டாமே என்று விரும்புகின்றீர்கள். இறைவன் அளிக்கக்கூடிய அந்த வாக்குகளை நீங்கள் நம்புகின்றீர்கள். வேண்டாமே என்று, வேண்டாம் வேண்டாம் என்று நம்புகின்றீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள். நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், எதுவும் வந்துவிட வேண்டாம் என்று விரும்புகின்றீர்கள். அப்பொழுது அந்த பேயை பற்றியோ மற்ற கஷ்டமை பற்றியோ பயம் நீங்குகிறது. பெரும் கஷ்டத்தோடு இன்றைய சூழ்நிலை நாளைக்கும் தொடரும் என்று தெரிகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் நாளைக்கும் அந்த கடன்காரன் வந்து என்னை தொந்தரப்படுத்துவான் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற என்னுடைய நோய்கள் நாளைக்கு அதிகமாகவும் தெரியும். இப்ப தூக்கம் வரக்கூடாது, ஏன்னா கவலை இருக்கு. இரவு நேரம் வருகிறது. உங்களை அறியாமலேயே உங்களுடைய துன்பங்களை நீங்கள் மறக்கின்றீர்கள். மறக்கடிப்போம் இறைவன் தான். அவனுடைய வாக்கை உங்களுக்கு அறிவித்து எந்த கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். அந்த இரவு பொழுதில் அவனை மட்டுமே நீங்கள் கேட்கின்றீர்கள். எதிர்த்து பேசவில்லை. நான் எப்படி வந்து கவலை இல்லாமல் இருக்க முடியும், பயம் இல்லாமல் எதிர்த்து பேசல. வேண்டாம்னு சொல்றத நீங்க அங்கீகரிச்சுட்டீங்க, வேணும்னு ஏற்றுக்கொண்டீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு தூக்கம், அமைதியோடு கூடிய ஒரு சிறு தூக்கம். மறுநாள் நிச்சயமாக முந்தைய நாள் வேதனையை காட்டிலும் அந்த நாள் அழகாக இருப்பதை பார்த்தீர்கள். பெருமளவு இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உணர்வு. சுகமான காலை பொழுது நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது வானங்களும் பூமியும் உங்களுக்காக இணைந்திருக்கின்றன. அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் அந்த இரவு பொழுதில் இறைவனை எதிர்கேட்டு கேட்காமல் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக உங்களை அவன் குலமாக ஈர்த்து உங்களை நம்பச் செய்து அந்த நம்பிக்கைக்கு வானங்களையும் பூமியும் இணைத்து உங்களுக்கான புதிய ஒரு மறுநாள் அதிகாலையை புலர் செய்கின்றான். அங்கு உங்களுக்கு சுகமான தருணங்கள் காத்திருக்கின்றன. நன்றியோடு நினைவு கொள்பவர்களுக்கு அந்த நாள் பொழுதில் அவர்கள் விரும்பியது, முந்தைய இரவு விரும்பியது அவர்களுக்காக இருக்கிறது என்பதை நம்புங்கள். அந்த இரவு ஒரு மிகப்பெரும் அத்தாட்சி. தூங்கி எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களில் பல உங்களை விட்டு நீங்கியிருக்கின்றன. அதே நேரம் இறைவனுடைய வாக்கும் இருக்கின்றது, இனியும் இந்த கஷ்டங்களோ வேறு கஷ்டங்களோ உங்களுக்கு வர வேண்டாம் என்று பகல் பொழுதில். இரவில் கிடைத்த இந்த நன்மைக்கும் நீங்கள் நன்றியோடு இருக்கின்றீர்களா என்பதை எழுதிப்பதற்காக உள்ளத்திலிருந்து எனக்காக நான் கிடைக்கூடிய அந்த செய்தியை இப்பொழுது நான் ஏற்றுக்கொண்டேனா இல்லையா? பகல் பொழுதில் மீண்டும் என்னுடைய பழைய கதைக்கு போகிறேன். விடியும் பொழுது என்னுடைய சூழ்நிலை அப்படியே முந்தைய நாளைக்கோ அல்லது அதற்கும் பல காலங்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கையின் பக்கம் செல்கின்றேன். ஒரு காலம் கூடாது. நேற்றைய வாழ்க்கை எனக்கு என்னுடைய ஞாபகத்திற்கு வரக்கூடாது. குறிப்பாக துன்பங்கள் கொண்ட வாழ்க்கை வரக்கூடாது. சுகமான அனுபவங்கள் கொண்ட இறைவனுடைய வாக்குகள் எனக்காக நிறைவேற இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் பக்கம் எந்த நேரமும் என்னுடைய மனதில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அப்படி நிலை பெற்றிருக்கும் போது மட்டும்தான் மனம் அமைதியோடு இருக்கும். நேற்றைய வாழ்க்கையின் தொடர்ச்சி தான் என்று எண்ணும்பொழுது இது புதிய ஒரு அதிகாலை உங்களுக்காக பொழுது புலர்ந்து புதிய விடிவாக இருக்கின்றது என்பதை நம்ப மறந்துவிட்டோம், மறுத்து கொண்டும் இருக்கின்றோம் என்பது அதனுடைய அடையாளம். நம்பிக்கை கொண்ட மக்கள் அந்த இரவின் அத்தாட்சியை தவறிவிடக்கூடாது. பகல் பொழுது புலரும் பொழுது அந்த சுகமான வாழ்க்கையினுடைய புதிய ஆரம்பம் புதிய வானமும் பூமியும் கொண்டு அவரவருக்கு பிரத்யேகமாக அவர்களுடைய எண்ணங்களுக்கு திறந்தவர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உலகம். இந்த அகிலங்கள் இன்றைய நாளாக கேள்வாக்கப்படும். அந்த பொழுதை புலர் செய்வோனுக்கு நன்றியோடு அந்த நாள் முழுவதும் கவலைகள் தீண்டாமல் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை தான் நாளைய வாழ்க்கை என்ற அந்த அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கையை பார்க்காமல் என்னுடைய ஞானங்களைக் கொண்டு அவன் வாக்குகள் நிறைவேறக்கூடிய அந்த காலத்தை நாம் எதிர்நோக்குகின்றோம். இந்த வாழ்க்கையை நாம் அமைய வேண்டும். இரவில் நான் எதை பார்க்கின்றேன் என்றால் கண்கள் காது மூக்கு வாய் தோல் இவற்றிலிருந்து நான் அறியக்கூடியவை ஒன்றுமே பார்க்க முடியாது. முழுமையான இரவு, இரவு நேரம் ஐந்து புலன்களும் நீக்கப்பட்டுவிட்டன. எண்ணம் எண்ணங்களாக மாறுதும் சிதைக்கப்பட்டுவிட்டது. அந்த எண்ணம் மட்டும் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருக்கின்றது. சுகம், அமைதி, ஓய்வு, அழகு, நிரந்தரம், இன்னும் ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகரிக்கக்கூடிய அந்த அழகுமிக்க வாழ்க்கை இவ்வளவும் எனக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதில் ஏதாவது ஒரு பகுதியை கேளுங்கள், செவிதாரித்து கேளுங்கள். அந்த இரவு உங்களுக்கான பெரும் பாக்கியம். எதனையும் பார்க்க முடியாது. அகப்பார்வையில் நான் பார்க்கக்கூடிய அந்த தெளிவான பேச்சுக்களை விரும்புகின்றேன். எப்படி விரும்ப முடியும் பார்க்காமல்? சுகமான வாழ்க்கை என்றென்றுமே வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது எப்படி நான் அதனை பார்க்க முடியும்? அதனை பார்க்காத நிலையில், அது என்ன என்று அறியாத நிலையில் அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவிக்கின்றான். உங்களுடைய ஒட்டுமொத்த வருங்கால சூழ்நிலையை, புதுமையான படைப்பை இங்கு அறிவிக்கின்றான். நீங்கள் அது வாழ்விக்கப்பட்டு அதனை நீங்கள் நாட்டம் கொள்ளுமாறு உங்களை விருப்பத்தை அதன் மீது ஈர்க்க இறைவன் விரும்புகின்றான். உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனம் இதுவரை அறிமுகமில்லாத ஒன்றை உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கின்றது. அந்த அகப்பார்வையாக நீங்கள் இருங்கள். உள்ளம் உங்களுடைய கோயிலாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் போய் கொண்டிருக்கிற மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் இவை அனைத்துமே நீங்கள் கற்பனை செய்தவை. இறைவன் அங்கிருக்கின்றான் என்று இல்லை. உங்களுடைய உள்ளத்தை தவறிடும் பொழுது உங்களுக்கு இறைவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறுதி நாள் வரையிலும் துன்பங்கள் தான் நமக்கு. அந்த இறுதி நாளில் என்னுடைய மூச்சு பிரியும் போது பெரும் பரிதவிப்போடு என்னுடைய மூச்சு அடங்கும், கைப்பற்றப்படும். நிம்மதியில்லாத ஆன்மாவாக அது வெளியேறும். என்னுடைய மறுவாழ்க்கையை அதோகதிதான் என்ற அந்த எண்ணம் தவிர நமக்கு இன்று வேறு விதமாக ஆதரவு கொள்வதற்கு இடமே இல்லை. பயம், உள்ளட்சம், பயபக்தி இது மட்டும்தான் நமக்கு இப்பொழுது மிஞ்ச வேண்டியிருக்கிறது. அத்தியாயம் 57:6 அவனே இரவை உங்களுக்கு வெளிச்சமாக்குகின்றான். இரவில் எவற்றை நீங்கள் என்னிடமிருந்து கேட்டுக்கொண்டீர்களோ உங்களுடைய ஐந்து புலன்களையும் இதுவரையில் பார்த்த அந்த பார்வையினுடைய ஒட்டுமொத்த அறிவையும் நீக்கி தன் பக்கம் ஈர்த்து நீங்கள் பார்க்க முடியாத இதுவரையில் அனுபவிக்காத ஒன்றை அனுபவித்த விதமாக விரும்பச் செய்தானே அந்த ஒரு மறைவான இறைவனுடைய பாகத்தை பகலில் உங்களுக்கு வெளியாக்குகின்றான். பாருங்கள், நான் அளித்ததாக இருக்கிறேன் என்று பாருங்கள் என்று அறிவிக்கின்றான். அந்த சுகமான உணர்வு அதனை கவனிக்க வேண்டும். வெளிப்படையாக என்ன இருக்கின்றதோ அதனை கவனிக்கக்கூடாது. இந்த உணர்வு தான் நாளை அந்த வாழ்க்கையை மாற்ற இருக்கின்றது. உணர்ச்சிகள் இல்லை. ஐந்து புலன்களிலிருந்து உங்களுக்கு கிடைத்தது உணர்ச்சிகள், அகப்பார்வை கொண்டு நீங்கள் அடைந்தது உணர்வு. இந்த இரண்டில் எது வேண்டும் என்பதை நீங்கள் அந்த இரவில் முடிவு செய்யுங்கள். மறுநாள் உணர்வை கவனியுங்கள், அவ்வளவு அழகான உணர்வு. உங்களுடைய உணர்ச்சிகளுக்குரிய அவ்வளவு வியாதிகள் இருக்கின்றன, கவலைப்பட வேண்டும், அடங்க வேண்டும். எண்ணங்கள் அடங்க வேண்டும், உணர்ச்சிகள் அடங்க வேண்டும், உணர்வு மிகைக்க வேண்டும். அந்த உணர்வு எனக்கு வழிபடும் பகல் என்ற இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரம். பகல் முழுமையும் அவன்தான் இரவை பகலில் புகுத்துகின்றான். உங்களுடைய இரவை நீங்கள் காண முடியாததை, ஐந்து புலன் காண முடியாததை, உள்ளம் அறிந்ததை, அந்த உள்ளம் அறிந்ததை நீங்கள் காணும் பொழுது, அகப்பார்வையோடு நீங்கள் அதை உணர்ந்து வேண்டும் என்று விரும்பிய பொழுது, மறுநாள் பொழுது மாற்றப்பட்ட பொழுது உங்களுக்காக வானங்களும் பூமி மாற்றப்பட்டிருக்கின்றன. விரும்பிய விரும்பாமலோ உங்களுக்கு அதை கட்டுப்பட வேண்டும். உங்கள் மீது அது பொறாமைப்பட முடியாது. இறைவனுடைய கட்டளைக்கு அது மாறு செய்ய முடியாது, நடந்தே தீர வேண்டும். அந்த வாழ்க்கையில் தான் இன்று நாம் அமைந்திருக்கின்றோம். உணர்வை கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நாள் நேற்றைய நாளை விட சிறப்பானது. வெளிப்படையான விஷயங்களை பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்க மாதிரி தெரியும். உங்களுடைய புறப்படங்களை கொண்டு, உங்களுடைய அறிவை கொண்டு வளர்ந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படையதே போன்றும், இன்னும் நான் மடிந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்றும் எம்ப வேண்டாம். உள்ளத்தை கவனியுங்கள். அங்கிருந்து வரக்கூடிய செய்தி உங்களுடைய மனம் ஏற்புடையதாகி அந்த மனதின் உணர்வில் உங்களுடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக திரும்புகின்றது. உங்களுடைய ஞானங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அறிவை மிஞ்சியது ஞானங்கள், பார்வைக்குரியவை அவ்வளவும் அறிவு, பார்வைக்கு அப்பாற்பட்டது ஞானங்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டது இருக்கின்றது. இதில் எந்த விதமான சந்தேகமும் வர வேண்டாம். இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமையவும் கூடாது என்று முதலாக அவனே பகலை இரவில் புகுத்துகின்றான். அத்தியாயம் 57 வசனமாகும். அவன்தான் இறைவனுடைய அத்தாட்சி, அழகமிக்க அத்தாட்சியை பகலில் புகுத்துகின்றான். பின்னர் பகலில் பார்க்கும் பொழுது இறைவனுடைய அத்தாட்சியை மறந்தவர்களாக அந்த உணர்வை உணர்ச்சிகளாக மாற்றிக்கொண்டு வெளிப்புறப்படங்கள் மட்டுமே இந்த அறிவை கொண்டு நம்பிய அந்த நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையில் எனக்கு கேடே என்று இருக்கும் பொழுது இந்த ஒரு நிகழ்ச்சியை இறைவில் புகுத்துகின்றான். அந்த இரவு உங்களுக்கு துக்கமான இரவாக அமைகிறது, தூக்கம் இல்லாத உறவாக அமைகின்றது. உங்களுடைய மனதின் ஓய்வு கிடைக்கின்றது. எப்பொழுது நீங்கள் விரும்புகின்றீர்கள் அந்த இரவு பொழுதினுடைய பிற்பகுதியில், உங்களுடைய பகல் புடறதுக்கு முன்பாக அந்த தூக்கம் கெட்டு 3 மணி, 3:30 மணி, 4 மணி ஆகும்போது இப்போ தூக்கம் வரும். அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். ராத்திரி பூரா முடிச்சிருந்தோம், காலையில் 3:00 மணிக்கு 4 மணி தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு, அந்த தூக்கமும் இல்லை என்றால் உங்களுடைய கதி என்ன என்பதை பார்த்து உங்களை மன்னித்து அந்த தூக்கத்தை கொடுத்தான். தூக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுது இறைவனுக்கு நன்றியோடு விழியுங்கள் புதிய வாழ்க்கைக்காக. அவன்தான் பகலை இரவில் புகுத்துகின்றான். அந்த இரவு முழுவதும் உங்களுக்கு பகலாக மாறிவிடுகின்றது. பகல் பொழுது அனுபவித்தது எல்லாம் இரவில், இரவை பகலாக ஆக்கிக் கொண்டு நிகழ்ந்தவற்றிலெல்லாம் நீங்கள் நுழைந்து பெரும் துன்பத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கம் இல்லை, இப்பொழுது இறைவனுடைய கருணை விடிய இருக்கின்றது. அந்த விடியற்காலையில் இப்போதான் நீங்கள் கொஞ்சம் அமைதியை கேட்பீங்க, தரும் இமீடியட்டாக தரும். ஆனால் எழுந்திருக்கும் பொழுது உணர்வோடு எழுந்திருக்க வேண்டும், நன்றியோடு எழுந்திருக்க வேண்டும். உங்களுடைய புறப்பன்களை விட்டு நீங்களாக எழுந்திருக்க வேண்டும். நீங்கள் தூக்கத்தை விரும்பும் பொழுது உங்களுடைய துக்கம் வேண்டாம் என்று விரும்புகின்றீர்கள். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை பாடாயப்படுத்த வேண்டாம் மனதில் விரும்புகின்றீர்கள். நாளைய வாழ்க்கையை பற்றிய பெருந்துயரங்கள் இன்று என்னை வாட்ட வேண்டாம் என்று விரும்புகின்றீர்கள். அவ்வளவும் நன்மை விரும்புகின்றீர்கள். தூக்கம் வருகின்றது. பகல் பொழுதில் ஏதேனும் ஒன்றில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இரவு தூக்கம் கிடையாது. அவன் தான் பகலை இரவில் புகுத்துகின்றான். இரவு என்ற ஒன்று இருந்த போதும் உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த பகலுடைய தாக்கங்கள் உங்களை பகல் வாழ்க்கையில் வாழ வைக்கின்றன. அவன்தான் இரவை பகலில் புகுத்துகின்றான், பகலை இரவில் புகுத்துகின்றான். இப்பொழுது இறைவன் கூறுவதெல்லாம் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றையெல்லாம் நன்கறிந்தவன். அந்த உள்ளத்திலிருந்து உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா என்பதை அறிகின்றான். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய புறப்படன்கள் அறிவித்து அறிவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா? அந்த இரவு பொழுதில் நான் உங்களுக்காக ஓய்வையும் உங்களுக்கான அடக்கத்தையும் அடைக்கலமாக என் புறம் ஈர்த்துக்கொண்டு உங்களுக்கு ஓய்வையும் உறக்கத்தையும் தரப்புகின்றேனே, இந்த வாழ்க்கை வேண்டுமா? இந்த வாழ்க்கை வேண்டும். நான் உன் புறம் திரும்பிவிட்டேன், என்னுடைய உலக கலைகள் அவ்வளவையும் நான் மறந்துவிட்டேன், நீ ஒருவன் போதுமானவன் என்று அந்த இரவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய படுக்கைக்கு நீங்கள் போகும்போது மீண்டும் உலகத்தினுடைய கேளிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டு டிவிக்களையும் கேளிக்கைகளையும் குத்துக்களையும் அலங்காரங்களையும் பார்த்து கொண்டு தூங்கச் செல்வது மிக கெட்ட மறுநாள் வாழ்க்கைக்கு ஆரம்பம். இவற்றையெல்லாம் சனியன் என்று முடிவிட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்குகளை எடுத்துக்கொண்டு யார் அவற்றின் மீது நினைத்தவர்களாக சனியன்களை முடிவிட்டு நான் என்னுடைய அகப்பன்களுக்கு திரும்புகின்றனோ மறுநாள் அழகான வாழ்க்கை, குடும்பம் சகிதமாக அழகான வாழ்க்கை. உங்கள் ஒருவருக்காக வேண்டி உங்களுடைய மனம் திரும்பப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி மற்றவர்கள் கேளிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, அவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசத்தின் காரணமாக உங்கள் கண் முன்பாக அவர்கள் வேதனை செய்யப்பட மாட்டார்கள். அத்தியாயம் 8:33 நீங்கள் அவர்களோடு இருக்கும் வரையில் அகப்பார்வையுடைய நீங்கள் என் பாக்கியங்களுக்கு உரியவர்களாக தேர்ந்தெடுத்துக்கொண்ட நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களோடு இருக்கும்போது நிச்சயமாக நான் அவர்களை வேதனை செய்ய மாட்டேன், உங்களுடைய மனம் திரும்பப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுக்கு நான் நன்மை அளித்துவிட்டேன் என்பது சொல்கின்றார். உங்களுக்கு பிறகு அவர்கள் பாவமளிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலும் நிச்சயமாக அவன் வேலை செய்யப்போவது இல்லை. நீங்கள் அவர்களுக்காக அறிவிக்க வேண்டியதை அறிவித்துக் கொண்டிருங்கள். அவர்கள் கேட்கிறார்கள், கேட்காமல் போகின்றார்கள், அதன் மீது உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அவர்கள் மீது நீங்கள் கணக்கு வழக்காளர்கள் அல்ல. இறைவனுடைய வாக்கு சத்தியமானது. உள்ளங்களில் இருப்பதை அறிந்தவன், அதை கொண்டு நீங்கள் பகலில் வாழப்போகின்றீர்களா பகலிலும் இறைவனுடைய அமைதியில் வாழப்போகின்றவன் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். எப்பொழுது இறைவனுடைய நல்வாக்கினை ஏற்றுக்கொண்டேனோ இரவில் கிடைத்த அந்த அழகான சுகங்கள் பகலில் தொடரும். இரவை பகலில் புகுத்துகின்றான். பகலில் ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே உங்களுக்கு தீண்டாது, அட்டகாசங்கள் எதுவும் உங்களுக்கு தொடராது, மனிதர்களுடைய கேள்வி எதுவும் உங்களுக்கு தீண்டாது. இந்த இரவின் அத்தாட்சி பகலிலும் தொடர வேண்டும். அமைதியும் அழகான உணர்வுகளையும் கொண்டு வெளிப்படையான வாழ்க்கையினுடைய போக்குகள் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காது. உங்களுக்கான தேர்தல் அறிவிப்பு அறிவிக்கின்றது. யார் உங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என் இறைவனே, நீ எங்களுக்கு நல்லாட்சியை கொடு, அவ்வளவுதான். உங்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் இயங்குவதற்கு இறைவன் போதுமானவன். இதுவரையில் அவர்களுடைய மிதப்பிலும் அவர்களுடைய போக்கிலும் அவர்களுடைய பெருமையிலும் வாழ்ந்தார்கள். இன்று அதே ஆட்சி வந்தாலும் சரி, மற்ற ஆட்சி வந்தாலும் சரி, இறைவனிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இந்த ரிசல்ட்டை பற்றி பார்க்காதீங்க. இறைவனிடம் உன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்திக்கூடியவனே, சாந்தமும் சமாதானமும் அமைதியும் அழகான மனிதர்களுக்கிடையே மனப்பான்மையும் சுகாதாரமான சகோதரத்தன்மையும் ஏற்படக்கூடிய அந்த வாழ்க்கைக்குரிய அரசாட்சியை நீ நிலைப்படுத்தியவனே, நிச்சயமாக இறைவனுக்கு லேசானது. அந்த இறைவனுடைய பிரார்த்தனையை பகலில் தொடரும். உங்களுக்காக அந்த அமைதியும் அந்த அழகும் உங்களுக்காக இருக்கும். இவன் வந்துட்டானே அவன் வந்துட்டான் நினைக்காதீங்க, இறைவன் இருக்கிறான் என்ற அந்த உணர்வு இருப்பாங்க. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இன்று முதலாக ஒரு சுகமான வாழ்க்கையாக இறைவின் அழகு பகலில் நமக்கு நினைவிடக்கூடிய இரவை பகலில் புகுத்தக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருவோம். பகலை இரவில் புகுத்தக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அல்லாஹ்வுக்கு லேசானது. நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். புதிய பொழுது நமக்காக ஆரம்பிக்கின்றது. இன்று முதலாக அதனை இறைவன் நிலைப்படுத்தி தரட்டும்.